நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். SBS தமிழ் ஒலிபரப்பின் நிறைவேற்று தயாரிப்பாளரான நான் ரைசல் குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் சில தமிழ் சமூக தலைவர்களோடும் தமிழ் பேசும் புகலிட கோரிக்கையாளர்களோடும் அகதிகளோடும் கலந்து பேச ஜூன் மாதம் 25 சனிக்கிழமை பிரிஸ்பேன் நகர் சென்றிருந்தேன். அப்படியான ஒரு சந்திப்பில் ஆஸ்திரேலிய தமிழர் பேரவை அமைப்பை சார்ந்த கிறிஸ் இளங்கோ, கிறிஸ்தவ பணியாளர் அருட்திரு சுப்பிரமணியம் மனோபவன், சமூக தலைவர்களில் ஒருவரான சுதா சிவ சண்முகம், புகலிட கோரிக்கையாளர்கள் சோதிகா ஞானேஸ்வரன், குயின்ஸ்லாந்து புலம்பெயர் தமிழர் அமைப்பின் பிரதி தலைவரும் புகலிட கோரிக்கையாளருமான தவராசா தயாபரன் மற்றும் குயின்ஸ்லாந்து புலம்பெயர் தமிழர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் புகலிட கோரிக்கையாளருமான ரமேஸ் என்றழைக்கப்படுகின்ற சாம்பசிவம் ஸ்ரீ குகன் ஆகியோர் புகலிடம் கோருவோர் தொடர்பாக பல கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த கருத்துக்களின் தொகுப்பை நாம் இங்கே தொகுத்தளிக்கிறோம். SBS தமிழ் ஒலிபரப்பு அகதிகள் புகலிடம் கோருவோர் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி தகவல்களை பதிவேற்றுவதும் நிகழ்ச்சிகளை படைப்பதையும் அனைவரும் பாராட்டினர். குறிப்பாக ரமேஷ் எனப்படும் சாம்பசிவம் ஸ்ரீ குகன் இப்படி குறிப்பிட்டார்.
முதல்ல வந்து நான் இந்த SBS வானொலிக்கு முதல்ல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். இங்கே எங்களை வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு இந்த ஊடகத்தின் மூலமாக இங்கே இருக்கிற அகதிகளுக்கு நீங்கள் எங்களோட அகதியில் சம்பந்தமான விஷயங்களை ஒரு நியாயபூர்வமான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவீங்க என்று நாங்கள் நம்புகிறோம். அகதிகளை பொறுத்தவரைக்கும் உண்மையான அகதியையும் உண்மையான அகதி இல்லை என்று சொல்லி ஒரு காரணத்தை முன் வச்சு தான் நிராகரிக்கப்படினேன். அதுக்கு ஒவ்வொரு நாங்கள் 12 என்று சொல்லி சொன்னால் 12 வந்து நான் பேஸ் பண்ண கேஸ்கள் கோர்ட்ஸ்ன்றது நிறைய அவையில் என்னத்தை எதிர்பார்க்கினேன்ற விஷயம் தெரியாமலே நிராகரிக்கப்படுற என்ன மாதிரி கனவேர் இருக்கினேன்.
புகலிடம் கோருவோருக்கு SBS தமிழ் ஒலிபரப்பு தேசிய அளவில் தகவலை தந்தாலும் குயின்ஸ்லாந்து மாநில அளவில் தகவல்கள் கிடைப்பது குறைவு என்று அகதிகள் நலம் தொடர்பாக குரல் தரும் சுதா சிவ சண்முகம் குறிப்பிட்டார்.
என்னுடைய நிறைய நண்பர்களுக்கு நான் உதவி பண்ணுவேன், நான் ஏழுமான உதவிகள் செய்கிறேன். நான் அகதிகள் என்று சொல்லி நானும் ஒரு விதத்தில் ஒரு அகதி தான், அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னால் அந்த நாளில் வாழையில தான் இங்கே வந்தேன். பிளெயினில் வந்தாலோ போர்டில் வந்தாலோ நான் ஒரு அகதி என்றால் நான் யோசிப்பேன். என்னுடைய பர்சனலாக மனநிலை பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இருக்காங்க. 10 இளம் சமுதாயம் எங்களோட தமிழ் இளம் இளைஞர்கள் வந்து வீசா இல்லாமல் உலகாலம் இருக்க பெரிய மன உளைச்சல். அவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்த ஒரு நீங்கள் இங்கே போகலாம், இங்கே இந்த இப்படியான உதவிகள் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இன்னும் நாங்கள் தமிழராக நாங்கள் வந்து ஒருத்தரும் இன்னும் செய்யலை மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆஸ்திரேலியா முழுக்க பார்த்தா ஒரு ஏதாவது ஒரு வெப்சைட் கூட இல்லை. ஓகே, இந்த வெப்சைட்டில் போனால் நீங்கள் மாட்டா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நீங்கள் இந்த உதவிகள் எடுக்கலாம், அல்லது இந்த ஆர்கனைசேஷனுக்கு போனால் அப்படி ஒரு உதவி செய்யலாம்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷனை கூட நான் கொடுக்காமல் இருக்கிறோம். தகவல்கள் கூட சரியாக கொடுபடலை என்றது கவலையாக இருக்குது எனக்கு.
புகலிடம் கோருவோருக்கு 10-12 என்று அரசு நிரந்தர விசா வழங்காமல் இருப்பது கல்வி தடை, உளவியல் சிக்கல், மனநோய், தனிமை, தற்கொலை எண்ணம் என்று எத்தனையோ பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றன என்று குறிப்பிடுகிறார் அருட்திரு மனோபவன்.
பிள்ளைகள் பெற்றோரோடு வந்தது அகதிகளாக வந்த பொழுது சின்ன பிள்ளைகளாக வந்தவங்க, இப்போ 10 பிறகு அவங்களாம் வளர்ந்த பிள்ளைகள், ஹை ஸ்கூல் முடித்து படிக்கிறதுக்கு போகிறதுக்கு வழி இல்லை, ஏன்னா காசு வேணும்னு சொல்லுவாங்க. காசு இல்லாமல் யூனிவர்சிட்டி போக முடியான்றாங்க, ஸ்டேட் காலேஜுக்கு போகிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த பிள்ளைகள் என்ன செய்யலாம், அது அந்த பெற்றாராலே உழைச்சி கொடுக்க முடியாத அவ்வளோ காசு, அதில் கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு மட்டும் உழைக்குது. பிள்ளைகளோட படிப்புக்கு தக்க அளவுக்கு உழைப்பு இல்லை, போதாது. அது பெரிய ஒரு பிரச்சனையாக எனக்கு தெரியும்.
அகதிகள் பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழ் மக்களின் இனப்பிரச்சனையாக இருக்கட்டும், அவற்றை பிற மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நமது செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அருட்திரு மனோபவன்.
பக்கத்து வீட்டுக்காரனோட பேசணும். நாங்களாம் பிள்ளைக்காரன் எல்லாம் இருக்கிறோம். இப்போ என்னுடைய ஆயில் இருக்கிறவனுக்கு நாங்கள் அடிக்கடி சிறுலாங்க சிலவெல்லாம் பகடியாக பேசுவாங்க. நீ என்ன சாப்பிட்டா அதை பற்றி அப்படி சாப்பிடியா முருங்கைக்காய் சாப்பிட்டியா அப்படின்னு சிரிப்பாங்க. அதை அந்த ட்ரம் ஸ்டிக்குன்னு இந்த ட்ரம் அடிக்கிற ஸ்டிக்கர்னு கேட்பாங்க, அப்படி பகடி பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லி வெள்ளக்காரனுக்கு நாங்கள்லாம் சொல்லணும்.
மனோபவனின் கருத்தை புகலிட கோரிக்கையாளர்கள் ரமேஷும் சோதிகா ஞானேஸ்வரனும் ஆமோதித்தனர்.
அதாவது இன்னும் ஒரு நாட்டுக்காராக்களை நாங்கள் எதிர்பார்க்குறேன் என்றால் எங்களோட விஷயம் வெளியில் கொண்டு போகணும். நாங்கள் ஒரு நியாயபூர்வமான தன்மையை வெளிக்கொண்டுறோன்னா எங்களோட ஆக்கள் கதைச்சு அது கஷ்டம்.
கலை பண்பாட்டு நிகழ்வுகளுக்கு கூடுற அளவுக்கு பொது நிகழ்வு பொது பிரச்சனைகளுக்கு எங்களோட தமிழ் சமூகம் கூடுறது வலு வலு குறைவு. கோயிலுக்கு போவினம், கலை நிகழ்ச்சிகளுக்கு போவினம், ஆனால் ஒரு பொது பிரச்சனைக்கு அவங்க ஒன்று கூட மாட்டாங்க.
இவை மட்டும் போதாது, இன்னொன்றையும் புகலிடம் கூறுவோர் செய்ய வேண்டும் என்கிறார் அகதிகளுக்காக குரல் தரும் தவராசா தயாபரன் எனப்படும் தயா.
இங்கே உள்ள மக்கள்கிட்ட நம்மட பிரச்சனையையும் அங்கே உள்ள தமிழாக்கள்ற பிரச்சனையும் இங்கே உள்ள அகதிகள்ற பிரச்சனையும் இங்கே உள்ள மக்கள்கிட்ட சொல்லணும். இப்போ நான் எங்கே போனாலும் நம்மட தமிழாக்கள்ற பிரச்சனை இங்கே இங்கே உள்ள பிரச்சனையை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறது. அப்போ தான் நம்மட வந்த அகதிகளுக்கும் அகதிகளுக்குள்ளையும் அவங்க சில நேரம் கூப்பிடுவாங்க, முதியோர் இல்லத்தில் கொஞ்சம் வொலண்டியர் வேலை செய்யணும்னு சொன்னால் நம்ம போனால் தான் நம்மட தமிழாக்கள் வந்த அகதியாக வந்தாக்கள் தான் இங்கே வந்து செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்க பப்ளிசிட்டி பண்ணுறாங்க.
புகலிட கோரிக்கையாளர்களும் தமிழ் சமூகமும் வெளியில் வந்து குரல் தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அருள் திரு மனோபவன்.
இந்த சிட்டியில் டெமன்ஸ்ட்ரேஷன் போனால் ரெண்டு பேர் எல்லாம் மூணு பேர் தான் போவோம் நாங்கள். யார், எங்களோட இளங்கோ சார், நான், அல்லது டாக்டர் பிராயன் வருவார். இன்னும் மூணு நாலு பேர் தான் ஆகக்கூட நல்லா வருவாங்க. மற்ற இத்தனையோ தமிழர் இங்கே இருக்கிறாங்க, பிரிஸ்பன்லேயே கூட இருக்காங்க. இத்தனை பேர் இதில் அந்த கரசனை கொண்டு செயல்படுறாங்க. டெமன்ஸ்ட்ரேஷன்ட்டு போனால் மூன்று பேர் போனால் அவன் சிரிப்பாங்க, மற்றவன் பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் செய்ய வேண்டியது உதவி என்னன்னு சொன்னால், இந்த தமிழ் மக்களுக்கு முந்தி வந்த தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையாக கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், தங்களுடைய மனதில் வச்சு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்குறது நல்லது.
படகு வழி வராதீர்கள் என்று அரசு தொடர்ந்து கூறி வருகிறது. ஆனாலும் இலங்கையிலிருந்து படகுகள் வருவது தொடர்கின்றதே என்ற கேள்விக்கு ஆஸ்திரேலிய தமிழ் பேரவை அமைப்பை சார்ந்த கிறிஸ் இளங்கோ பதில் தந்தார். இலங்கையில் வன்முறை தொடர்கிறது என்று ஐக்கிய நாட்டு சபையின் மனித உரிமை அமைப்பு கடந்த 7 ஆண்டுகளாக கூறி வருகிறது என்று அவர் சுட்டிக்காட்டுகிறார்.
இந்த ரிக்கரன்ஸ் ஆஃப் வயலன்ஸை நிப்பாட்ட சொல்லித்தான் அவர் கேட்குறார். இலங்கை அரசாங்கத்திட்டம் மற்ற நாடுகள்கிட்டையும் அதை அப்படி செய்ய வேணாமென்று இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்க சொல்லி சொல்கிறான். அதுக்கு ரெசல்யூஷனும் பாஸ் பண்ணியிருக்கு. அப்படி இருந்தும் அந்த ரெசல்யூஷனை ஒன பண்ணுற போலையோ இல்லாட்டி அதுக்கான வழிமுறைகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இதுகளில் இலங்கை அரசாங்கம் கவனம் செலுத்துகிறதா இல்லை. இப்போ 7 வருஷமாக இந்த ரெசல்யூஷன் இருக்குது. இந்த முறை செப்டம்பர்லேயும் ஒரு ரெசல்யூஷன் புது ரெசல்யூஷன் வரப்போகுது. அதை அமெரிக்கா கொண்டு வருது. ஆனால் எத்தனை ரெசல்யூஷன் கொண்டு வந்தாலும் இலங்கை அரசாங்கம் ஜெனுவினாக இந்த ரிகன்சிலியேஷனை செய்யாட்டி இப்படி கப்பல்கள் வர்றதுக்கு நிறைய சாத்தியங்கள் இருக்கிறது. அதாவது நாட்டில் செக்யூரிட்டி இல்லை, தமிழாக்களுக்கு ஒரு செக்யூரிட்டி இல்லை. அதைத்தான் அப்படித்தான் நான் பார்க்குறேன். அது இப்போ சிங்கள மக்களுக்கும் அது பரவி இருக்குது.
இலங்கையிலிருந்து வரும் படகுகளை நிறுத்த ஆஸ்திரேலிய அரசுக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு என்கிறார் தயா.
தமிழ் சிங்களாக்களுக்கு அங்கே ஒரு பிரச்சனை ஒன்று நீண்ட காலமாக இருக்கின்றதும் ஆஸ்திரேலியாவுக்கு தெரியும். ஆனால் அவையில் இந்த போட் தடுக்கணும் 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 என்று சொல்லி கொண்டிருக்கினே ஒழிய, ஆனால் இலங்கையில் நாங்கள் ஓகே இப்போ நோர்வே சமாதான தூதுவராக வந்தது மாதிரி ஒரு நியாயபூர்வமான ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்து அங்கே தலைமை ஒரு ஆதரவு கொடுத்து நிற்குமான்னு சொல்லி சொன்னால் அப்படி நின்றுட்டாலே இந்த போட் வர்ற பிரச்சனை நின்றுடும். ஆட்டோமேட்டிக்காக சனம் அங்கே பிரச்சனை இல்லாட்டி இங்கே வராது. என்னை பொறுத்தவரையில் சனம் வரா. இப்போ நான் கூட எனக்கு நூற்றுக்கு 100% வந்து இலங்கையில் இருக்கிற பாதுகாப்புன்னா நான் தூக்கி எறிஞ்சிட்டே போயிடுவேன். உடனே இன்றைக்கு நிறைய பேர் வந்து ஆஸ்திரேலியாவை சந்தோஷமாக போட்டில் ஏறி வரணும்னு வந்தாக்கள் இல்லை. உண்மையிலே கட்டாயத்தின் மத்தியில் நாங்கள் உயிரை தப்பி வாழணும். சில பேர் பொருளாதார இதை வளர்த்துக்கொள்ளணும், தண்டை புள்ளி அங்கே படிப்பிக்கணும், அல்லது காதல் பிரச்சனையில் ஓடி வந்தவனும் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, நாங்களாம் வந்தது பாத அப்படி இல்லை. அங்கே உண்மையிலேயே பிரச்சனை நியாயபூர்வமான தமிழ் மக்கள் சிங்கள மக்களோட பிரச்சனை தீர்க்கப்படுமாக இருந்தால் இந்த போட் பிரச்சனையே இருக்காது, சனம் வராது.
தமிழ் மக்கள் வேறு வழி இல்லாமல் தான் படகு வழியாக வருகின்றார்கள் என்றும் தங்களை இல்லீகல் என்று கூறுவது மனதை புண்படுத்துகிறது என்றும் குறிப்பிடுகிறார் சோதிகா.
நான் படகுல இங்கே அகதியாக வந்திருக்கிறேன். என்னை மிகவும் பாதித்தது வந்து இவங்க எங்களை பார்த்து சொல்கிறது இல்லீகல் மைக்ரன்ட், நீங்கள் வந்து சட்டவிரோதமாக இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்கிறது. அது அந்த வார்த்தை என்னை மிகவும் பாதிச்சிருக்கு. நான் கேட்குறேன், ஓகே நாங்கள் சட்டவிரோதமாக வந்திருக்கோம், சட்டப்படி வாரதுக்கு நீங்கள் எங்கே வாசல் வச்சுருக்கிறீங்க? நாங்கள் சட்டப்படி வர்றதுக்குரிய பாதை எங்கே இருக்குது? அதை தயவு செய்து சொல்லுங்கள். நீங்கள் 1 வருஷத்துக்கு 15,000 பேரை நீங்கள் நாட்டுக்கு வெளியில் வச்சு பரிசோதித்து அகதி அந்தஸ்து கொடுத்து நாட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வாரீங்க. எங்களோட ஈழத்தமிழ் மக்கள் 60 வருஷம் இன அடக்குமுறையை எதிர்கொள்கிறோம். 30 வருடங்களுக்கு மேலே யுத்தத்தை அனுபவிச்சிருக்கிறோம். அதில் நாங்கள் இழந்த இழப்புகள் பாதிக்கப்பட்டதெல்லாம் வார்த்தையில் அளவிட முடியாதது. இவ்வளவு பாதிக்கப்பட்ட எங்களோட இனத்துக்கு நாங்கள் லீகலாக இந்த நாட்டுக்குள்ளே அகதி அந்தஸ்து கோருறதுக்கு எங்கே நீங்கள் வழி வச்சுருக்கிறீங்க? ஏன் இந்த பாகுபாடு? மற்ற நாடுகளில் பாதிக்கப்படுற மக்களுக்கு கொடுக்குற அந்த வாய்ப்பு ஏன் எங்களோட தமிழ் மக்களுக்கு இல்லை?
அதே வேளையில் புகலிட கோரிக்கையாளர்களில் சிலர் சமூகத்தில் நடந்து கொள்ளும் முறை சரியில்லை என்று அனைவருமே ஒத்துக்கொண்டார்கள்.
உண்மையிலே இந்த முதல்ல நாங்கள் இந்த நாட்டில் அகதியனாக இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கிற சட்டத்துக்கு மதிப்பளிக்கணும். முதலாவது இப்போ இந்த நாட்டு சட்டத்துக்கு நாங்கள் மதிப்பளிக்காமல் குடிச்சு போட்டு ஓடினால் அது ஒரு கொலைக்கு சமனானதான் எல்லாருமே பார்க்கினேன். அப்போ நாங்கள் என்ற அளவுக்கு என்ன செய்யணும்? இந்த நாட்டுக்கு நாங்கள் என்னத்துக்கு வந்தனாங்கன்றத முதல் யோசிக்கணும். ஒவ்வொரு தரும் நாங்கள் இந்த நாட்டுக்கு ஏன் வந்தனாங்கன்றதை யோசிச்சுட்டு அதை நாங்கள் யோசித்து மண்டைக்குள்ள வச்சுருந்தாலே நிறைய குற்றச்செயல்களை நாங்கள் குறிச்சுக்கொள்ளலாம்.
இது தயா. புகலிட கோரிக்கையாளர்களில் சிலரின் செயல் அனைவருக்கும் அவப்பெயரை ஏற்படுத்துகிறது என்கிறார் சோதிகா.
எங்களோட தமிழ் சமூகம் முதல்ல மறக்கக்கூடாது. நாங்கள் இவ்வளோ ஒரு கஷ்டமான சூழலில் இருந்து எத்தனை வருஷ போராட்டம் இவ்வளோ கஷ்டமான போராட்டங்களை தாண்டி நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்கன்றது தயவுசெய்து மறக்காதீங்க. ஒரு நல்ல ஒரு நாடு உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது. உங்களோட கல்வி அறிவை மேம்படுத்தி கொண்டு உங்களோட தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்தி கொண்டு நீங்கள் வளருங்க. உங்களோட குடும்பத்தை வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட சமூகம் வளர்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டைமையும் வேஸ்ட் பண்ணி உங்களையும் வேஸ்ட் பண்ணி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணி நீங்களும் கெட்டுப்போய் உங்களை சுற்றி இருக்கிற சமூகத்தோட பேர் அதுகளையும் கெடுக்க.
சில அகதிகள் புகலிட கோரிக்கையாளர்கள் குடும்ப வன்முறையில் ஈடுபடுவது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்று என்று ஆவேசப்படுகிறார் தயா.
வயசில் வந்தவங்க நீங்கள் உங்களுக்கு 26 வயசுன்றக்குள்ளே 40 வயசும் 40 வயசும் 3 பிள்ளைக்காரியோ 2 பிள்ளைக்காரியோ கல்யாணம் முடிக்காதங்க. நீங்கள் விதவைக்கு வாழ்வு கொடுக்கறது பெட்டர் தான், அதை நான் பாராட்டுறேன். அப்படி கொடுத்தாலும் அவங்களோட நீங்கள் சந்தோஷமாயிருங்க. அவங்களோட பிள்ளைகளுக்கு அடிக்கிறது, அவளுக்கு அடிக்கிறது, கெட்ட வார்த்தையில் சொல்கிறது, இப்போ நீ இன்னாரோட இருந்த நீ எனக்கு அதுக்கு இது செய்யலாண்டு. ஆனால் நீ ஒரு குடும்பத்தை எடுத்து என்று சொன்னால் அந்த தாயையும் பிள்ளையையும் அவங்களுக்கு இவங்க எடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்க சிங்கிள் மாமன்ட்டு சொல்லலாது. இவங்க தான் அதுக்குரிய காசு சகலதும் செய்யணும், கவர்மெண்ட் கொடுக்காது சென்ட்ரலிங்கம். அப்போ பாருங்கள், இதனால் நீ கல்யாணம் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதால அதுகளுக்கு சென்ட்ரலிங் இல்லாததாகுது. கனகன பிரச்சனைகள் அதுகளுக்கும் வருகுது.
அகதிகள் புகலிடம் கூறுவோர் எண்ணற்ற துயரங்களையும் சோகங்களையும் கண்ணீர் கதைகளையும் சுமந்து கொண்டு வாழ்வை நகர்த்தும் போது தமிழ் சமூகம் அவர்கள் மீது காட்டும் பாகுபாடு மாபெரும் அவலம் என்கிறார் சோதிகா.
முதல்ல வந்து குடியேறின தமிழ் சமூகத்துக்கும் இப்போ புதுசாக வந்த படகுல வந்த தமிழ் சமூகத்துக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்குதுன்றதை நாங்கள் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளில் பேசுகிறோம். இந்த இடைவெளியை பற்றி பேசிக்க, இது இங்கே உருவான இடைவெளி இல்லை, இலங்கையில் இது ஆணி வேறு அங்கே இருக்குது. அங்கேயே சாதி ரீதியாக மற்றது ஊர் ரீதியாக யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, வவுனியாண்டு அப்படி ஒரு இடைவெளி இருக்குது. படித்தவங்க படிக்காதவங்கன்ற இடைவெளி இருக்குது. நல்ல வேலை செய்கிறவங்க கொஞ்சம் கீழே இறங்கின வேலை செய்கிறவங்க அந்த இடைவெளி இருக்கு. அப்படி பல விதமாக அங்கேயே பிரிஞ்சு தான் இருக்கிறாங்க. அதுகிட்ட தொடர்ச்சி தான் இங்கேயும். இப்போ இங்கே வந்து வெளிநாடுண்டா போல் வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் வந்து குடியேறி வாழ்ந்தாலும் இன்னும் அந்த வட்டத்தை விட்டு எங்களோட சமூகம் வெளியில் வர இல்லை. அது ஒரு காரணம். புதுசாக வந்தவேட சில தவறான பழக்க வழக்கங்கள். இப்போ உதவி செய்ய முன் வாரவங்களை கூட மனசு நோகடிச்சு அவங்க பின்தள்ளி போகிற நிலைமையும் இருக்குது. அது எப்படி பிரதிபலிக்குமெண்டா, போட்டில் வந்தாக்கள் எல்லாருமே இப்படித்தான்ப்பா என்று ஒரு ஆள் செய்கிற தவறு வந்து ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கும் ஒரு முத்திர குத்துகிற செயலாகவும் நடக்கிறது. அதுவும் அதையும் ஒத்துக்கொள்ளணும்.
இப்படி பலவித கருத்து பரிமாறல்களோடு நமது சந்திப்பு நிறைவு பெற்றது.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.